Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We've been thinking in these sessions about what eternal life is all about.
நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதைப் பற்றி கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே நாம் தியானித்து வந்தோம்.
The wonderful thing about coming to God's word is all our wrong ideas about God disappear.
தேவனுடைய வார்த்தைக்கு நாம் வருவதனுடைய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் தேவனை பற்றி நாம் வைத்திருக்கிற தவறான அபிப்பிராயங்கள் எல்லாம் மறைந்து போகும்.
We cannot know anything about God except from the Bible.
தேவனுடைய வார்த்தையை தவிர வேதத்தை தவிர வேறு எந்த வழியிலையும் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது.
This world knows nothing about God except what Jesus Christ has revealed.
இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியங்களை தவிர இந்த உலகத்துக்கு தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாது.
I want to read a verse in John's Gospel chapter 1.
யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன்.
John's Gospel chapter 1 and verse 18 we read these words.
யோவான் என்ன சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் ஒரு வாசகத்தை வாசிக்கிறோம்.
No one has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
Then how shall we know about God?
பின்னர் தேவனை நாம் எப்படி அறிய முடியும்?
The only begotten Son who is in the bosom of the Father, he has explained it.
பிதாவின் மடியிலே இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினார்.
Jesus Christ has explained God the Father to us.
பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார்.
The only understanding we have of God is what we see in Jesus Christ.
தேவனை பற்றிய ஒரு விளக்கம் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும்.
Towards the end of his life, on the last day of his life on earth, Jesus said these words to his disciples in John 14.
யோவான் 14 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கடைசியிலே அவர் சொன்னது,
He said, if you have seen me, you have seen the Father.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார்.
John 14 and verse 7 to 11.
யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் வரை.
Especially verse 9.
குறிப்பாக 9 வசனம்.
He who has seen me has seen the Father.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
So if you want to know what God is like,
தேவன் எப்படி இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும்.
You just have to look at the earthly life of Jesus Christ and that shows us what God is like.
பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்தாலே தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
No human being has ever dared to say such words.
எந்த ஒரு மனுஷனும் இப்படி சொல்வதற்கு தைரியம் கொண்டதில்லை.
Jesus Christ was the manifestation of God on earth.
இயேசு கிறிஸ்து பிதாவை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார்.
And when we look at his life, we know what God is like.
அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம்.
The way he accepted suffering and endured all the insults that people flung at him.
அவர் மேல் வந்த நிந்தைகளையும் எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட விதம்.
And the way he forgave people who crucified him.
அவரை சிலுவையிலே அறைந்த மக்களை மன்னித்த விதம்.
The way he healed the ear of the Roman soldier who came to capture him.
அவரை பிடிக்க வந்த அந்த ரோம போர்ச்சகனுடைய காது வெட்டப்பட்டதை அதை குணமாக்கின விதம்.
That shows the nature of God.
இது தேவனுடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கிறது.
One that is willing to face insult and suffering from others and to forgive them.
நிந்தைகளையும் பாடுகளையும் மற்ற மக்களிடத்திலிருந்து அனுபவித்து அவர்களை மன்னிப்பதற்குள்ள ஒரு நல்ல ஒரு இருதயம்.
At the same time,
அதே நேரத்தில்
we find Jesus was ruthless against people who tried to make money in the name of religion.
மதம் என்கிற பெயரிலே பணத்தை சம்பாதிக்க கூடிய மக்களை பார்க்கும்போது மிகவும் கடினமாய் அவர்கள் மீது சாடினார்.
The Bible says in Ephesians 4:26, be angry but don't sin.
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று எபேசியர் 4:26 வாசிக்கிறோம்.
That means there is an anger which is not sin.
அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவம் இல்லாத ஒரு கோபம் உண்டு.
And there is an anger which is sin.
பாவம் உள்ள ஒரு கோபமும் உண்டு.
If all anger was sinful,
எல்லா கோபமும் பாவமாய் இருக்குமானால்,
then God himself could not be angry.
தேவனே கோபப்பட்டிருக்க முடியாது.
But the Bible says God is angry with the wicked.
ஆனால் துன்மார்க்கர் மீது தேவன் கோபமாய் இருக்கிறார் என்று
வேதம். There are many things God is angry with.
அநேக காரியங்கள் மீது தேவன் கோபமாய் இருக்கிறார்.
That is a holy anger.
அது பரிசுத்தமான கோபம்.
And in Jesus we see what holy anger is.
இயேசுவுக்குள்ளாக அந்த பரிசுத்தமான கோபம் என்ன என்பதை பார்க்கிறோம்.
And we can also see from his life what type of anger he never had, therefore we discover what sinful anger is.
ஆகவே இயேசு எவ்விதமான கோபத்தை கொள்ளவில்லை என்று பார்க்கும்பொழுது நாம் அதுதான் பாவமுள்ள கோபம் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
Look at it from his life.
அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க.
When people insulted him,
ஜனங்கள் அவரை நிந்தித்த
பொழுது
அவரை பிசாசு என்று
அழைத்து பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸ்
பிசாசுகளின் அதிபதி
என்று ஸ்பாட் ஆன் ஹிஸ் ஃபேஸ்
அவர் முகத்தில் துப்பின பொழுது
இன்சல்டட் them
அவரை நிந்தித்தார்கள்
said he was demon possessed
பிசாசு பிடித்தவர் என்று சொன்னபோது
crucified him
அவரை சிலுவையில் அறைந்த பொழுது
he never got angry even once
ஒரு முறை கூட அவர் கோபப்படவே இல்லை
when they called him the prince of devils he said If you have spoken against me, you are forgiven.
பிசாசுகளின் அதிபதி என்று சொல்லும்பொழுது இயேசு சொன்னது என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு அது மன்னிக்கப்படும்.
He always called himself the Son of Man.
தன்னை மனுஷகுமார் என்று எப்பொழுதுமே அழைத்தார்.
And sometimes we don't understand the meaning of that expression.
சில சமயத்திலே மனுஷகுமார் என்ற பதத்திற்கு விளக்கத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
Son of Man just means an ordinary man.
மனுஷகுமார் என்றால் சாதாரண மனிதன் என்றதான பொருள்படும்.
So what he was saying is
அவர் என்ன சொல்கிறார்
I am an ordinary man
நான் ஒரு சாதாரண மனிதன்
He was not an ordinary man
அவர் சாதாரண மனிதனே அல்ல
He was a son of God
அவர் தேவனுடைய குமாரன்
He knew it
அவர் அதை அறிந்திருந்தார்
But he did not overawe people with the sense of his being God
நான் தேவன் என்கிறதான உணர்வினாலே ஜனங்களை அப்படியே அவர் மேலாக பார்க்கவில்லை
You know how so many people in the world big shots in the world try to show off their authority before smaller people
siru sirvaipatta janangal mathiyile naan evlo periya aal endrai anaiyar kaanbippadharku muyachikkirargal
kings and film stars and all try to get people to have a sense of awe about them
rajakkalum cinema nadigargalum innum idu pola periya makkal thangalai makkal paarkkumbodhu thangal edho periyavargal endrai pola ennumadiyai avargalai seiyudhaar
there was one person who walked on this earth who could have done that it was god almighty himself when he came in the person of jesus christ
appadi periya aal endru kaanbikkakoodiya oru sariyana aal irupaareyanal avar dhaan aandavaraga yesu christu
but he was the one person who never did it
aanal avar adai seiyave illai
that shows what god is like
adu devar eppadi irukkar endrai
kaanikkirathu god does not try to awe people with his presence
thammudaiya samugathinale thammudaiya prasannathinale makkalai bayamurutha avar virumbavillai
only ordinary cheap men do such things
sadharana மக்கள் தான் அப்படி செய்வார்கள்
A godly man will never awe people with his presence
ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே மக்கள்
பயப்படவில்லை
அவன் மக்கள் மத்தியிலே சாதாரண மனிதனை போல தான் நடப்பான்
But a carnal preacher or a carnal man will try to awe people with his authority and his presence
ஆனால் ஒரு மாம்சீகமான ஒரு பிரசங்கியார் அவர் பெரிய பிரசங்கியாரை போல மக்கள் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்க வேண்டும் என்பது போல நடந்து கொள்வார்
That is the clearest proof that that man does not know God
அந்த மனிதன் தேவனை அறியவில்லை என்பதற்கு இதுவே தெளிவான ஒரு நிரூபணம்
carnal worldly preachers it's very difficult to contact them
உலகத்தாராகிய பிரசங்கிமார்கள் அல்லது மாம்சீகமான பிரசங்கிமார்களை போய் சந்திப்பதே கஷ்டமாக இருக்கும்
very difficult
மிக மிக கடினம்
but the greatest man who walked on the earth jesus christ anybody could meet him anytime
ஆனால் இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் எந்த நேரத்திலும் போய் சந்திக்க முடியாது
some of the great preachers you know
உங்களுக்கு தெரிந்த சில பெரிய பிரசங்கியார் எண்ணி பாருங்க
can you go and meet them
நீங்கள் அவர்களை போய் சந்திக்க முடியுமா
some of them have got bodyguards around them
ஒரு சிலருக்கு தங்களுக்கு பக்க பலமாக பாதுகாப்பு வீரர்கள் இருக்கிறார்கள்
They, you cannot go and meet them anywhere.
எந்த இடத்திலும் அவர்களை போய் சந்திப்பது கஷ்டம்.
They are bigger than Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர்களை போல இருக்கிறார்கள்.
That is what proves to me that they are not real disciples of Jesus.
அவர்கள் மெய்யான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்ல என்பதற்கு இதுவே அர்த்தம்.
Jesus Christ never needed bodyguards.
இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை சுற்றிலும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படைவீரர்கள்
தேவையில்லை. He was a servant of all people.
எல்லா மக்களுக்கும் ஒரு அடிமையை போல இருந்தார்.
And so we see that Jesus never tried to frighten people with his authority as god
ஆகவே தாம் தேவன் என்ற அதிகாரத்தின் மூலமாய் மக்களை அவர் பயமுறுத்த
never got angry when people insulted him
அவரை ஜனங்கள் நிந்திக்கும் பொழுது கோபப்படவே இல்லை
he always acted like an ordinary man and he said I am an ordinary man
எப்பொழுதுமே நான் சாதாரண மனிதன் என்று நடந்து கொண்டார் சாதாரண மனிதன் என்று சொன்னார்
that is what god is like
இப்படி தான் தேவன் இருக்கிறார்
and that will always be the mark of a godly man
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளமும் இப்படி தான்
இருக்கும் the more godly a man is the more he will be an ordinary man in your mind
எந்த அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் தேவ மனிதனாய் மாறுகிறானோ அந்த அளவுக்கு அதிக சாதாரணமாய் நடந்து கொள்வான்
the further away from god a man is the more he will act like a big man
எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளை போல நடந்து கொள்வான்
godly preacher or pastor will move in your midst as an ordinary brother just like you
ஒரு தேவ பக்தியுள்ள தேவ மனிதர் அல்லது ஒரு போதகர் அவர் உங்கள் மத்தியில் சாதாரண மனிதனாக நடந்து கொள்வார்
but the more the further away a pastor or preacher is from god the more he will act like a big man
எந்த அளவுக்கு ஒரு போதகரோ ஒரு பிரசங்கியாரோ தேவனை விட்டு தூரமாய் இருக்கறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக பெரிய ஆளை போல நடந்து கொள்வார்
the closer a man is to god the more accessible he will be to you
எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருக்கமாய் ஒரு தேவ மனிதன் இருக்கறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அவரை நெருங்க முடியும்
But the further away a man is from God, the further away he will keep himself from you also.
எந்த அளவுக்கு ஒரு தேவ மனிதன் தேவனை விட்டு தூரமா இருக்கானோ அந்த அளவுக்கு உங்களையும் தூரமாகவே வைத்துக் கொள்வான்.
You please use this test and you will easily be able to make out who is close to God and who is far away from God.
இந்த காரியத்தை வைத்து நீங்கள் ஒரு ஆளை சோதித்து பார்த்தால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருங்கி இருக்கிறான் தேவனுக்கு எந்த அளவுக்கு தூரமா இருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள
முடியும். Jesus Christ is our standard.
இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தரம்.
He never had any secretary for you to reach him.
அவரிடத்தில் போவதற்கு அவருக்கு ஒரு செயலாளர் தேவையில்லை.
You didn't have to go through a secretary.
நீங்கள் செயலாளர் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போக வேண்டும் என்ற தேவையில்லை.
Nicodemus could walk into his house, knock the door and walk in and talk to him in the middle of the night.
நடு இரவிலே நிக்கோதேமு நேரடியாக போய் அவர் வீட்டை கதவை தட்டி அவரோடு கூட பேச முடிந்தது.
He didn't have to go through a secretary.
அவர் செயலாளர் மூலமாக போக தேவையில்லை.
That's how Jesus lived.
இப்படி தான் இயேசு வாழ்ந்தார்.
And he never got angry when people hurt him in any way personally.
தனிப்பட்ட விதத்தில் இயேசுவுக்கு புண்படுத்தும் போது அவர் ஒரு காலம் கோபமடையவே இல்லை.
But he got very angry when people exploited other poor people.
ஆனால் மக்கள் ஏழை மக்களை அவர்கள் தவறாய் நடத்தும் பொழுது அவர் கோபப்பட்டார்.
When the sellers of doves were exploiting poor people, he really got furious with them.
அங்கே புறா விற்கிறவர்கள் ஏழை மக்களுடைய பணத்தை அவர்கள் கமிஷனாக பெறும்பொழுது அவர்கள் மீது அவ்வளவு கோபமடைந்தார்.
When they polluted God's house, he was angry.
தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் பொழுது அவ்வளவு கோபப்பட்டார்.
When they would not allow one poor man to be healed on the Sabbath day, he got angry.
ஒரு ஏழை மனிதர் ஓய்வு நாளிலே குணப்படுத்தப்பட கூடாது என்று மக்கள் சொல்லும்போது அவர்களை பார்த்து கோபமடைந்தார்.
He was angry with the Pharisees who turned poor widows out of their houses because they couldn't pay their rent.
ஏழை விதவைகளாலே அவர்கள் அந்த வாடகையை செலுத்த முடியாத பொழுது அவர்களை விரட்டி அடித்தார்களே அப்பொழுது அந்த பரிசேயர்களை பார்த்து கோபப்பட்டார்.
Expose those Pharisees for coming the next day to the synagogue and praying long prayers to cover up their sin.
அவர்கள் அடுத்த நாளிலே தேவாலயத்திலே வந்து அவர்கள் நீண்ட ஜெபத்தை பண்ணினார்களே இயேசு அதை வெளிப்படுத்தினார்.
So there we see all anger that comes as a result of people doing any harm to you is sinful anger.
ஆகவே ஜனங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை புண்படுத்தும் போதோ உங்களை நிந்திக்கும் போதோ அதன் நிமித்தமாக ஏற்படுகிற கோபமானது அது பாவத்தின் கோபம்.
If your wife speaks rudely to you,
உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து கடினமாய் பேசும்போது
and you get angry,
உங்களுக்கு கோபம் வந்தால்
she may have sinned but you have sinned much more.
அவள் பாவம் செய்கிறாள் ஆனால் அதே காட்டிலும் நீங்கள் அதிகமாய் பாவம் செய்கிறீர்கள்.
Your anger is a sin.
உங்களுடைய கோபம் பாவம்.
Why is it a greater sin?
ஏன் அது பெரிய பாவமா இருக்கிறது?
Because you are the head of the house.
என்றால் நீதான் வீட்டின் தலைவன்.
So you see, anger that's related to the way somebody treats you is always sinful.
ஆகவே உங்களை ஒருவர் நடத்துகிற விதத்தை குறித்து நீங்கள் கோபப்பட்டால் அது எப்பொழுதுமே பாவம்.
Anger that is related to the glory of God, that is righteous anger.
தேவனுடைய மகிமை என்று வரும்பொழுது அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக கோபப்பட்டால் அது நீதியுள்ள கோபம்.
So in God there is strictness and kindness.
ஆகவே தேவனிடத்திலே கண்டிப்பும் இருக்கிறது இரக்கமும் இருக்கிறது.
Jesus was willing to wash people's feet with his hands.
தம்முடைய கரத்தினாலே சிசுடைய பாதங்களை இயேசு கழுவுவதற்கு தயாராக
இருந்தார். And with those same hands he took a whip and chased people out of the temple who made money in God's
அதே கரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே தேவன் பேரிலே பணம் சம்பாதிக்கிறவர்களை சாட்டை எடுத்து விரட்டி அடித்தார்.
That's the balance you see.
இங்க இந்த சமநிலையை நாம் பார்க்கிறோம்.
John's Gospel chapter 1 we read that the glory of God was seen in Jesus Christ full of grace and truth.
யோவான் 1 அதிகாரத்திலே சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்த தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம்.
In verse 14.
14 வசனம்.
So that in the glory of God there is a balance.
அங்கே தேவனுடைய மகிமை என்று இருக்கும் பொழுது அங்கே ஒரு சமநிலை காணப்படுகிறது.
Kindness and there is severity.
அங்கே கிருபை இருக்கிறது கண்டிப்பும் இருக்கிறது.
There is grace and there is truth.
கிருபை சத்தியம் இரண்டும் இருக்கிறது.
And that both of them were seen in Jesus Christ.
இந்த இரண்டுமே இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம்.
Jesus was very compassionate to people who were suffering.
பாடுபடுகிற மக்களை பார்க்கும்போது அதிகமாக மனதுருகினார்.
The people who were sick.
வியாதிப்பட்டவர்களை பார்த்து மனதுருகினார்.
He had compassion when he saw people who were hungry without food.
சாப்பாடு இல்லாமல் பசியா இருக்கிறவர்களை பார்க்கும்போது மனதுருகினார்.
He had great compassion when he saw people without proper Bible teaching.
போதுமான வேத போதனை இல்லாத மக்களை பார்க்கும்போது அதிகமாக
மனதிற்கப்பட்டார்.
மேய்ப்பன் இல்லாமல் சிதறி போயிருக்கிற அநேக ஆடுகளை பார்க்கும்போது அவர்
வேதனைப்பட்டார்.
அங்கே ஏழை மக்கள் பாடுபடுகிறதை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய மனம்
உருகிறது.
மற்ற மக்கள் இவர்களை தாக்கும்போது அங்கே பாடுபடுகிற பக்கத்திலே தான் அவர் இருந்தார்.
And the clearest example of that is when the Pharisees tried to kill that woman caught in adultery.
அங்கே விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பரிசேயர்கள் கொல்ல வரும்பொழுது அந்த இடத்திலே அது ஒரு தெளிவான உதாரணத்தை நாம்
பார்க்கலாம். They thought they could catch Jesus in this situation.
இந்த சூழ்நிலையில் இயேசுவை நாம் பிடித்து விடலாம் என்று எண்ணினார்கள்.
They said, they thought, if he says, yes, kill her, then he will lose his reputation as a very kind person. And then on the other hand, if he says no, let her go, then they can accuse him, saying, see, there he is not keeping the law of Moses.
So
they thought they had caught Jesus in this situation. But God has a solution for every problem. Jesus didn't say don't stone her. But he caught those Pharisees by saying, the one who has not committed a sin, you throw the first stone. And they all left him. So there you see, Jesus was always coming to the defense of people who are being attacked by others. You better be careful if you are on the side of attacking any of God's children. Or on, when you're accusing some fallen poor sinner, like a woman caught in adultery, and in a self-righteous way you accuse and condemn someone, what that woman did was wrong. But Jesus had the right to convict her, not the Pharisees. Jesus took her side, and that's a great encouragement to us. Jesus takes the side of repentant sinners. When the Pharisees came to accuse his disciples of eating grain on the Sabbath day, again we find Jesus taking the side of his disciples who are being attacked. Jesus always takes the side of those who are being attacked by evil people. How much more he will be on the side of those who are being attacked by the devil. It's very important for us to know that Jesus will always take the side of, take your side against the devil. Sometimes we may think, but I have failed so much, will the Lord still take my side? Yes, he will. Because he can never take the side of the devil against you. And if the devil is an accuser, you can be pretty sure that Jesus is not an accuser. In Revelation chapter 12, we read that Satan is the accuser of the brethren who accuses God's people day and night. Revelation 12:10. The word accusation is a court word. In a court, somebody stands and accuses you, and you stand there as the accused. And here Satan is the accuser. This man has done something wrong. He is always speaking against God's children. He doesn't accuse his own children. Maybe he does that to them sometimes also, because that's his habit. But here he is called the accuser of the believers. It's a title of his. Accusing God's children. Accuser of the brothers. Accuser of the sisters. Accuser of God's children. Remember this. Satan's title is the accuser of God's children.
And
when you accuse any of God's children, you don't realize what you're doing. You don't realize it, but at that moment Satan is holding your hand and said, great, we are in fellowship with one another.
Satan,
you Because you are doing this, his job for him.
ஏனென்றால் சாத்தான் பட்சமாக அவருடைய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள்.
Do you know how many believers there are in the world who are doing Satan's job for him?
இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் சாத்தானோடு கூட சேர்ந்து கொண்டு அவருடைய வேலையை செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
The accuser of the brethren.
சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற வேலையை செய்கிறான்.
Jesus also has a ministry in the court.
இயேசுவுக்கும் கூட நீதிமன்றத்தில் ஒரு வேலை உண்டு.
Here is another court word.
இங்கே இன்னொரு வழக்கு மன்றத்தில்
பயன்படுத்தக்கூடிய
ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒன்று
Jesus is called our advocate.
இயேசு நமக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்று பார்க்கிறோம்.
An advocate is also a court word.
இங்கே நாம் பார்க்கிறதான அந்த பரிந்து பேசுகிறவர் அதுவும் ஒரு வழக்கு மன்றத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
Now there are many advocates who are crooked.
அநேக வழக்கறிஞர்கள் அவர்கள் ஏமாற்றக்காரர்களாக இருக்கிறார்கள்.
But here Jesus Christ is called an advocate who is righteous.
ஆனால் இங்கே நீதியுள்ள வழக்கறிஞர் என்று நாம் வாசிக்கிறோம்.
And it says when you sin here is your advocate.
பாவம் செய்யும் பொழுது இங்கே நமக்காக வழக்காடுகிற ஒரு வக்கீல் ஒருவர்
இருக்கிறார். Again
நீ மறுபடியும்
child of God
நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால்
and you sin
நீ பாவம் செய்தால்
what happens
என்ன நடக்கிறது?
As soon as you sin the accuser of the brethren says there this man is supposed to be God's child see what he's doing.
பாவம் செய்த உடனே அங்கே சகோதரர்களை குற்றம் சாட்டவும் வந்து இங்கே பார் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே அவன் பாவம் செய்து விட்டான் என்று குற்றம்
சாட்டான். Not only Satan, many of so called believers also say the same thing.
சாத்தான் மட்டும் குற்றம் சாட்டுவதில்லை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் அவனை குற்றம் சாட்டுகிறார்.
Those believers are in fellowship with Satan.
ஏனென்றால் அந்த விசுவாசிகள் சாத்தானோடு கூட ஐக்கியம் கொள்கிறார்.
I have met numerous so called believers who are in fellowship with Satan.
இப்படி சாத்தானோடு கூட ஐக்கியம் கொள்கிற அநேக விசுவாசிகளை நான் சந்தித்திருக்கிறேன்.
How do you know they are in fellowship with Satan?
அவர்கள் சாத்தானோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும்?
They accuse the brethren.
ஏனென்றால் அவர்கள் சகோதரர்களை குற்றம்
சாட்டுகிறார். Satan's job.
அதுதான் சாத்தானுடைய
and they think they are believers
avaru viswasigal
nenne they may have been believers once
oru mure avaru viswasigal
and they lost their salvation
thangal rakshippa elundu vittargal
and one day they will probably end up with the devil forever
oru naalile endrendikkum saathanoru kuda irukka mudiyad thangal vaakki
mudiyadhu
உங்களுக்கு நான் எச்சரிக்கை
விடுகிறேன். You are an accuser of the brethren.
நீ சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவனாய் இருந்தால்
there is a strong possibility that you will live with Satan forever in hell.
நீ என்றென்றைக்கும் சாத்தானோடு கூட வாழக்கூடிய ஒரு உறுதியான ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்.
I would advise you to stop accusing the brethren.
சகோதரரை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிடு என்று உங்களுக்கு
நான் on the other side with Jesus.
இயேசு பக்கமாய் போய் விடு.
He is an advocate.
அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர்.
சகோதரர் an advocate for the brethren.
சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வக்கீல் ஒருவர் இருக்கிறார்.
You also be on his side as an advocate for the brethren.
நீயும் சகோதரர்களுக்காக பரிந்து பேசும்படியா இயேசுவின் பக்கமாய் போய் விடு.
There are only two sides.
இரண்டு பக்கங்கள் மட்டுமே இருக்கிறது.
Those who accuse,
குற்றம் சாட்டுகிறவர்கள்
and those who intercede and support,
பரிந்து பேசி அவர்களை தாங்குகிறவர்கள்.
So,
ஆகவே
we see here that Jesus is always on our side against the devil.
இயேசு எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக நம் பக்கமாய் இருக்கிறார் என்று
பார்க்கிறோம். And he said, if you have seen me, you have seen the Father.
என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்கிறார்.
That means God the Father is always on our side against the devil.
அதாவது பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக நம் பக்கமாய் இருக்கிறார்.
What did we read in 1 John 2:1?
1 இரண்டாம் அதிகாரம் 1-ஆம் வசனத்தில் வாசித்தோம்.
My little children, I am writing these things to you that you should not sin.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன்.
That is the standard.
இதுதான் அந்த தரம்.
But John recognizes that we may sin.
நாம் சில சமயத்தில் பாவம் செய்வோம் என்பதை யோவான் அறிந்து கொண்டார்.
As long as we live in this earth, the possibility of sinning lies there for all of us.
நாம் இந்த உலகத்திலே வாழும் பரியந்தமும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் அநேகம் உண்டு.
And if anyone sins,
ஒருவன் பாவம் செய்வானால்
what should he do?
அவன் என்ன செய்ய வேண்டும்?
He's got an advocate.
அவனுக்கு பரிந்து பேசுகிற ஒரு
he doesn't say if you do good all your life you have an advocate.
நீ வாழ்க்கையில் நன்மை மட்டுமே செய்தால் உனக்கு ஒரு பரிந்து பேசுகிற ஒரு இருக்கிறார் என்று சொல்லவில்லை.
Why does a person who has not done any wrong need an advocate in the court?
தவறே செய்யாத ஒருவனுக்கு ஏன் வழக்கு மட்டத்தில் பரிந்து பேசுகிற ஒரு வேண்டும்?
Because the judge is God, he knows the whole truth.
ஏனென்றால் நீதிபதியாக இருக்கிறவர் எஸ் தேவன், அவருக்கு முழு சத்தியமும் தெரியும்.
He is not going to listen to false accusations like in human courts.
இங்கே மனுஷ வழக்கு மன்றங்களில் நடக்கிறது போல பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது.
But you need an advocate when you have done wrong.
ஆனால் நீ தவறு செய்யும் பொழுது உனக்கு பரிந்து பேசுகிற ஒருவர் வேண்டும்.
Therefore,
ஆகவே
Jesus is called an advocate when you sin.
நீ பாவம் செய்யும் பொழுது இயேசு உனக்கு பரிந்து பேசுகிறவர்.
Answer your question, will Jesus support me when I failed?
ஆகவே நான் தவறும் பொழுது இயேசு எனக்கு என் பக்கமாய் வருவாரா என்று உன்னுடைய கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா?
Every time you need his help.
அந்த நேரத்திலே தான் உனக்கு அவருடைய உதவி அதிகமாய் தேவை.
When Peter sinned,
பேதுரு பாவம் செய்யும் பொழுது
denying Jesus 3 times,
மூன்று முறை இயேசுவை மறுதலித்தான்.
That's when Jesus looked at him to forgive him.
அப்பொழுதுதான் இயேசு பேதுரை உற்று பார்த்து அவனை மன்னித்தார்.
That's the time you need the Lord as your advocate.
அந்த நேரத்தில் தான் இயேசு உனக்கு பரிந்து பேசுகிறவராய் தேவை.
God is always on your side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் எப்பொழுதும் முன் பக்கம்
இருக்கிறார். You don't have to feel that because you failed the Lord so much, he'll let you down.
எவ்வளவு தூரம் நான் தேவனுக்கு தவறி விட்டேனே என்று சொன்னபடியால் தேவன் என்னை கைவிட்டு விடுவார் என்று
நினைக்கிறேன். An illustration.
ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Suppose there's a little boy, say 10 years old, who's very, very naughty and a big trouble to his mother at home.
ஒரு 10 வயது பையன் இருக்கான், மிகுந்த குறும்புக்காரன், அவன் அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு தொந்தரவு செய்கிறான்.
Always creating problems.
எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை தான்.
One day goes angrily out of the door, banging the door into the backyard.
ஒரு நாளிலே அவன் வீட்டை கோபத்தோடு கூட வீட்டின் கதவை தப்பென்று சாத்தி விட்டு தோட்டத்துக்கு போகிறான்.
And there suddenly his mother hears him screaming.
திடீரென்று கதறுகிற சத்தத்தை தாய்
கேட்கிறாள்.
அவள் வெளியே ஓடி போகிறாள்.
She sees her little boy standing near a tree.
அவர் ஒரு மரத்தின் பக்கத்திலே தன்னுடைய மகன் இருக்கிறதை பார்க்கிறாள்.
6 feet away from him is a cobra with a hood lifted up, big one, wanting to sting him.
இப்பொழுது தன்னுடைய மகன் பக்கத்தில் 6 feet தூரத்திலே ஒரு பெரிய ராஜநாக பாம்பு அது அவனை கொத்துவதற்காக தயாராக இருக்கிறது.
What will the mother say?
தாய் என்ன செய்வாள்?
Will the mother say to the snake, go ahead, bite him, he deserves to be bitten, he's such a bad boy.
இவன் கெட்ட பையன், குறும்புக்காரன், மோசமான பையன், பாம்பே நீ அவனை கொத்திவிடு, அதுதான் அவனுக்கு தகும் என்று சொல்லுவாளா?
Will she say that?
என் மகனை கொண்டு விடு பாம்பே என்று சொல்லுவாளா?
Never.
இல்லை, ஒரு காரணம்
இல்லை. He is the naughtiest boy in the world.
உலகத்திலேயே மிகுந்த குறும்புக்காரன் பையனா இருந்தாலும் கூட.
In that moment she is on her son's side against the serpent.
அந்த நேரத்திலே பாம்புக்கு விரோதமாக தன்னுடைய மகன் சார்பிலே
தான்
ஒரு தடியை எடுத்து அந்த பாம்பை அடித்து கொல்லுவாள்.
Don't you think you would do that as a mother even if your child is very naughty?
உங்களுடைய சொந்த மகனோ மகன் அப்படி குறும்புக்காரன் பையனா இருந்தால் நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களா?
God is like that.
தேவன் அப்படி தான்
இருக்கார். He's on your side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக அவர் முன் பக்கமா இருக்கிறார். ஆகவே அவரை சந்தேகிக்க வேண்டாம்.
Let's pray to him now.
நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
Bow your heads.
And
pray to this wonderful Father.
Say,
Father, I know
I have
failed.
Please
forgive me.
But I
thank God Jesus is my advocate.
Yes, sir, you are
my Father always on my side
against the devil. I don't
want to take advantage of you, God.
And keep
on sinning.
I'm
so grateful that you support me.
நீர் என் பக்கமா இருக்கிறதுனால நான்
நன்றியுள்ளேன்.
அது என்னை மிகுந்த நன்றியுள்ளேன் மாற்றுகிறது. இனிமேல் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
For being on my side.
என் பக்கமா இருக்கிறபடினால நன்றி. பிசாசு விரோதமா என் பக்கமா இருக்கிறபடினால நமக்கு நன்றி.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வதி பாராட்டு.